ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு நல்லாற்று பதிகம் போகமார்த்த பூன்முளையாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் போகமார்த்த பூண்மலையாள் பதிகத்தை பார்த்துட்டு இரு பாடல்களை பார்த்துருந்தோம். மூன்றாம் பாடல்லேருந்து தொடர்வோம். மூணாவது பாடல், ஆண் முறையால் ஆற்ற வெண்ணீர் ஆடி அணியிழையோர் பான்முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த மான்மறியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே. இதில் இந்த பதிகம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் அவர் அந்த சிவருமான் விரும்பி உரைகின்ற ஸ்தலம் திருநள்ளாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மூணு அடியில் அந்த சிவருமானுடைய குணங்களையும் பெருமைகளையும் புகழ்களையும் பாடுகின்றார். இதில் ஃப்ரேஸ் ஃப்ரேஸாக எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீர் ஆடி, அது ஒரு ஃப்ரேஸ். அணியிழை ஓர் பால் முறையால் வைத்த, அது இன்னொரு ஃப்ரேஸ். பாதம் பத்தர் பணிந்தேத்த, அது இன்னொரு ஃப்ரேஸ். மான்மறியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை நான்மறையான் நம்பெருமான் அவன் மேயது நல்லாரே. இதில் ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீர் ஆடி, இந்த ஆடி அப்படின்னாக்க அது ஆடி கொண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு கண்டினியூவேஷனா, இல்லைன்னா ஆடுபவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். தேவார பாட்டில் இது மாதிரி ரெண்டு விதமான பிரயோகங்களையும் பார்க்கலாம். பிறை சூடி அப்படின்னா பிறையை சூடியவன், அது மாதிரி வெண்ணீர் ஆடி அப்படின்னா திருநீற்றை ஆடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆடுதல் அப்படின்னாக்க பூசுதல் இல்லையா. நீர் ஆடுதல்னா தண்ணியில் குளிக்கிறது. நீர் ஆடுதல் அப்படின்னா திருநீற்றை பூசிக்கொள்ளுதல் இல்லை திருநீற்றில் குளிக்கிறது. அதனால் முதல் ஃப்ரேஸ் வந்து ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீர் ஆடி. ஆண் அப்படின்னாக்க பசுமாடு, ஆ ஆண் அப்படின்லாம் வர்றதெல்லாம் மாட்டை குறிக்கிற சொற்கள் தமிழில். ஆண் இறை அப்படின்னு படிச்சிருப்போம் தமிழில். ஆண் இறை அப்படிங்கிறது வரும். ஆண் அப்படின்னா மாடு, பசுமாடு. வெண்ணீர் அப்படின்னா விபூதி, பசுமாட்டுடைய சாணியத்தில் சாணியிலேருந்து சாணத்திலேருந்து தயாரிக்கப்படுகின்ற விபூதி. அது இது எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னு எனக்கு தோன்றதுன்னா, இந்த ஃப்ரேஸை ஆண் வெண்ணீர் இல்லையா, ஆண் முறையால் வெண்ணீர் ஆற்ற ஆடி அப்படின்னு பொருள் கொள்ளணும். அதில் முறையால் அப்படின்னாக்க அந்த விபூதி தயாரிக்கிறதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதை எப்படி சாணியை எடுக்கணும், அதை எப்படி அதை எரிக்கணும், அது எப்படி எரிக்கணும், அது அப்புறம் அது எப்படி இது பண்ணணும் நல்லா இருக்குது. அதுமாரி எந்த மாட்டோடைய சாணி, அது எங்கேருந்து பெறப்பட்ட சாணி அப்படிங்கிறதுனால இருக்குது. இது பெரிய புராணத்தில் முழு நீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது இந்த திருத்தொண்ட தொகையில். அதை விளக்குறப்போ சேர்க்கிறார் அந்த விபூதியை தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு மூன்று முறைகளை சொல்கிறார். அந்த சாணி வந்து தரையில் படாமல் வந்ததா, இல்லை எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அது எப்படிப்பட்ட மாட்டுடையது, அது மாதிரிலாம் வச்சு அது கல்பம் அணுகல்பம் உபகல்பம் அப்படின்னு ஒரு மூணு கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறார் அந்த விபூதி தயாரிக்கிறதுக்கு. எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, இங்கே முறையால் அப்படின்னா முறைப்படி அப்படின்னு அர்த்தம். அந்த ஆண் முறையால் வெண்ணீர் ஆற்ற ஆடி, அந்த பசுவிடத்திலேருந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட திருநீற்றை ஆற்ற ஆடி. ஆற்றுன்னா நிறைய ரொம்பன்னு அர்த்தம். அப்படி இறைவன் சிவருமான் அந்த பசுவிலேருந்து பெறப்பட்ட முறைப்படி பெறப்பட்ட அந்த விபூதியை உடம்பு முழுக்க பூசின்னு இருக்கான். அதான் நிறைய பூசின்னு இருக்கான்னு அர்த்தம். ஆற்ற ஆடி அப்படிப்பட்ட சிவருமான் அணியிழை ஓர்பால் முறையால் வைத்த. அணி இழை அப்படின்னாக்க இழை அப்படின்னாக்க ஆபரணம், அணி இழையின அழகிய ஆபரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்படி இந்த பெண்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் பல விதமாக சொட்டுவா பெண் அப்படிங்கிறதுக்கு. பெண் அப்படின்னு டைரக்டாக சொல்லுறோம் ப்ரோஸில், பொயிட்ரியில் அப்படி சொல்ல அப்படி சொல்லுவா, அதுக்கு நிறைய வேறு விதமான ஆகுபெயர்களாலும் சொல்லுவா. அணியிழை, நேரிழை, ஆயிழை, செய்யிழை இப்படிலாம் இந்த இழையை வச்சு பல பெயர்கள் இருக்கு. அதெல்லாம் அப்படிப்பட்ட அணிகலன்களை அணிந்த பெண் அப்படின்னு ஆகுபெயராக குறிக்கும். அதனால் அணியிழை அப்படின்னாக்க அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண், அது இங்கே உமாதேவியை குறிக்கும். அப்படி உமாதேவியை ஓர் பால் அப்படின்னா ஒரு பக்கம், பால் அப்படின்னாக்க பக்கம் ஒரு பக்கத்தில் முறையால் வைத்த அப்படி ஒரு உடம்பில் ஒரு பாகமாக வைத்திருக்கிற சிவருமானவர் இல்லையா. பக்தர் பணிந்தேத்த அப்படின்னாக்க இந்த பக்தர்கள் பாதம் பக்தர் பணிந்தேத்த, அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய திருவடியை பக்தர்கள் வழிபடும்படியாக இந்த திருநள்ளாற்றில் இருக்கார். அதனால் இது எல்லா ஃப்ரேஸையும் எடுத்து கடைசியில் இருந்த அப்படிப்பட்ட பெருமான் திருநள்ளாற்றில் இருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் தன்னுடைய திருவடியை பக்தர்கள் பணிந்து ஏத்த வழிபடும்படியாக வணங்கி போற்றும்படியாக மான்மறியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை, அது இறைவனுடைய திருக்கரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றது. சிவருமானுடைய கையில் ஒரு மான் கன்று இருக்கும், மறி அப்படின்னா கன்றுன்னு அர்த்தம், குட்டி மான் கன்று. நம்ம தமிழில் இந்த குட்டின்னு பொதுவாக இப்போ சொல்லிடுறோம், ஆனாக்க இந்த குட்டிங்கிறது பொதுவான பேர், ஆனால் சில பிராணிகளுடைய குட்டிகளை வந்து நம்ம குட்டின்னு சொல்ல மாட்டோம், கன்று அப்படிம்போம். இப்போ பசுமாடு இருக்கு, பசுமாட்டுடைய கன்று அப்படின்னு தான் சொல்லணும், கண்ணு குட்டின்னு பேச்சில் இருக்கு, ஆனால் கன்று அப்படின்னாலே குழந்தைன்னு அர்த்தம், பசுமாட்டுடைய குட்டிக்கு கன்றுன்னு பேர். அது மாதிரி மானுடைய குட்டிக்கும் கன்றுன்னு பேர், யானையோட குட்டிக்கும் கன்றுன்னு பேர், ஆனால் சிங்கக்குட்டி குரங்கு குட்டி அப்படிலாம் சொல்லலாம். அது மாதிரி இது சில சில பிராணிகளுடைய குட்டிக்கு சிறப்பு பெயர் கன்று. அதனால் மான் மறி அப்படின்னா மானுடைய கன்று. வெண்மழு, மழுனா மழுவாயுதம், கையில் சிவருமான செஞ்சிருக்கிற பரசு, அது உங்களுக்கு தெரியும் பேட்டில் லேக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சுருக்கமாக சொல்லலாம். ஒரு கோடாலி மாதிரி கையில் ஒரு ஆயுதம் இருக்கும், அது மழுன்னு பேர். அது வெண்மழுனா அப்படி ஒளி வீசுறது, அது பிரகாசமாக இருக்குது, அப்படிப்பட்ட பிரகாசமாக இருக்கிற மழுவாயுதம். சூலம், அது தெரியும் திரிசூலம், பற்றிய கை. அதனால் சிவருமான் தன்னுடைய கையில் மான்கன்று, மழுவாள், திரிசூலம் எல்லாத்தையும் வச்சு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கையை உடைய நான்மறையான், நாலு வேதங்களுக்கும் தலைவனாக இருக்கிறவன், நாலு வேதங்களால் புகழப்படுபவன், நாலு வேதங்களும் கடவுள் என்று துதிக்கப்படும் இறைவன் அவன். அப்படிப்பட்ட நால்மறையான், அவன் நாலு வேதங்களையும் பாடியருளியவன். அதனால வேதன் அப்படின்னாக்க அவன் வேதத்தால் பாடப்படுபவன், வேதத்தை பாடியவன், ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட வேத பொருளாக இருக்கிறவன் நம் பெருமான், நம்முடைய இறைவன் அவன், நமக்கு தலைவன். அந்த பெருமான் மேயது, அவன் விரும்பி உரைகின்ற ஸ்தலம் நள்ளாறே, திருநள்ளாறு ஆகும் அப்படின்னு இந்த பதியத்தில், இந்த பாட்டில் சிவருமான் விபூதி பூசின்னு இருக்கான், உமையை ஒரு பாகத்தில் வச்சுட்டு இருக்கான், அவன் கையில் மான் மழு சூலம்லாம் எழுதியிருக்கான். அவன் நாலு வேதங்களின் மெய்ப்பொருளாக இருக்கிறவன், அவன் நம்முடைய பெருமான். அவனை அவனுடைய திருவடியை பக்தரெல்லாம் பணிந்தேத்தும்படியாக அவன் திருநள்ளாற்றில் விற்றிருக்கிறான். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம், நாலாம் பாட்டு. புல்க வல்ல வார்சடைமேல் பூம்புனல் பெய்து அயலே, மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி, பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிழல் சேர, நல்கவல்ல நம்பெருமான் மேயது நள்ளாரே. இது இறைவனுடைய வர்ணனையை சொல்லி, அவன் அடியவர்களுக்கு அருள் புரிகிறத சொல்லி அவன் இருக்கும் இடம் திருநள்ளாறு அப்படின்னு சொல்றது. நாலடியிலையும் வல்ல வல்ல வல்லன்னு வருது. வல்ல அப்படின்னா கேப்பபிள் அப்படின்னு அர்த்தம், வல்லவன் அப்படின்னாக்க ஆற்றல் உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அந்த வல்லங்கிறது செய்கின்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும். புல்குதல் அப்படின்னாக்க கட்டி தழுவுறது, இருக்க கட்டிக்கிறது. புல்குதல் முதல் ஃப்ரேஸ் நம்ம பார்க்க போறது, புல்கவல்ல வார்ச்சடைமேல் பூம்புனல் பெய்யுது அப்படின்னா, பூம்புனல் அப்படின்னாக்க புனல் அப்படின்னா ஜலம், பூம்புனல்னாக்க அழகிய நீர். இந்த இடத்துல இது கங்கையை குறிக்கிற வார்த்தை. இது வார்ச்சடைமேல் பூம்புனல், அவன் தன்னுடைய நீண்ட சடையின் மீது கங்கையை அணிந்திருக்கிறான். வார் அப்படின்னாக்க அதுக்கும் நாலஞ்சு அர்த்தம் உண்டு. நமக்கு பொதுவாக தெரியக்கூடிய அர்த்தம் வார் அப்படின்னாக்க இந்த பையலெல்லாம் காதும்போம், வார் அருந்து போச்சு அப்படிம்போம். அது ஒரு அப்படி ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும் இடுப்பில் கட்டிக்கிற பட்டிகை மாதிரி, எல்லாம் பையில இருக்கிற காது மாதிரி, அதுக்கு வார் அப்படிம்போம். தோலால் நீளமாக இருக்கிறது இல்லை ஒரு நாடா மாதிரி இருக்கிறது, அதுக்கு வார் அப்படின்னு பேர். ஆனால் வார்தல் அப்படின்னாக்க நீளுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால வார் சடை அப்படிங்கிறது வினைத்தொகை, நீள்கின்ற சடை இல்லைன்னா நீண்ட சடை. அது அப்படியே சிவபெருமானுடைய சடையை குறிக்கிறது. புன் சடை, செஞ்சடை, வார் சடை, நீள் சடை, தாழ் சடை, அவிர் சடை, இது மாதிரி சடைக்கு அட்ஜெக்டிவ்ஸோட வரும். இது மாதிரி அதாவது வினைத்தொகையாக வரும், அது சடையுடைய தன்மையை குறிக்கிறதுக்கு. வார் சடை அப்படின்னா நீள்கின்ற சடை, நீண்ட சடை அப்படின்னு அர்த்தம். அந்த சடையின் மீது பூம்புனல் பெய்யுது. பெய்து அப்படின்னாக்க நமக்கு மழை பெய்யறது அப்படிங்கிறோம், அதுதான் நமக்கு தெரியுது. ஆனால் பெய்தல் அப்படின்னாக்க கட்டுதல், அணிதல் அப்படின்லாம் அர்த்தம் உண்டு. அதனால அவன் சடையின் மீது கங்கையை அணிந்திருக்கிறான்னு அர்த்தம். வார் சடை மேல் பூம்புனல் பெய்து அப்படின்னா சடையின் மீது கங்கையை அணிந்து அப்படின்னு அர்த்தம். அந்த சடை எப்படிப்பட்ட சடை? அது வார் சடை, அது புல்கவல்ல வார் சடை. இந்த புல்குதல்னாக்க இறுகி கட்டி தழுவுறது சொன்னேன். இந்த இடத்துல சடையானது இறைவனுடைய சடை ஒன்னோட ஒன்று அப்படி முறுக்கின்னு இருக்கும். அந்த சடையோட அட்ஜெக்டிவ் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பின்னு சடைகள் அப்படின்னு வரும் தேவாரத்தில். அப்படின்னா அதெல்லாம் சடையானது ஒன்னோட ஒன்று அப்படி பிரிக்கு சுற்றி சுற்றி பின்னி பிணைஞ்சு பிணைஞ்சிருக்கும், அப்படி முறுக்கின்னு இருக்கும் ஒன்னோட ஒன்று. அதுதான் இந்த சொல்கிற புல்கவல்ல. அந்த சடையானது ஒன்ன ஒன்று அப்படி இறுக்கி பிடிச்சுண்டு தழுவின்னு இருக்கும், அப்படி முறுக்கிய சடைகள். அப்படிப்பட்ட முறுக்கிய நீண்ட சடையின் மீது கங்கையை அணிந்து அயலே, அதுக்கு பக்கத்தில், அயல்னாக்க பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி. அந்த சடையில் வேற ரெண்டு விஷயங்கள் அணிந்திருக்கிறான் அவன். என்னது? கொன்றை மாலை அணிந்திருக்கிறான், சந்திரனை அணிந்திருக்கிறான். தேவாரத்தில் கொன்றை மாலை பல இடங்களில் வரும், நீங்கள் பார்த்துருக்கள். கொன்றை அணிந்தது. அப்போ இந்த கொன்றைங்கிறது நீங்கள் கோயில்கள்லாம் பார்த்தோன்னா தெரியும், அது ஒரு மரத்தில் பூக்கிற பூ, மஞ்சளாக இருக்கும், அப்படியே கொத்து கொத்தா சரசரமாக பூத்து தொங்கும். அது நீங்கள் அடுத்த வர தமிழ்நாட்டு கோயில்களுக்கெல்லாம் போனேன்னா பிராகாரத்தில் கொன்றை மரம் இருக்கும் சில இடங்களில், அங்கே பார்க்கலாம் நீங்கள். அது மல்குதல் அப்படின்னாக்க அது மாதிரி நிறைய இருக்கிறது, மிகுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த மல்கவல்லனா மிகுந்து இருக்கின்ற, செழித்து இருக்கின்ற கொன்றை மலரால் ஆன மாலை, மல்கவல்ல கொன்றை மாலை அது அணிஞ்சிருக்கிறான். அப்புறம் மதியோடு சந்திரனோட, பிறைச்சந்திரனோட உடன் சூடி, அதோட சேர்த்து கூட அணிந்து, இது அவனுடைய சடையை வர்ணிக்கிறார். அவன் சடையில் என்னெல்லாம் இருக்கு? முறுக்கிய சடை அது, அது நீண்ட சடை, அதில் கங்கை இருக்கு, அதில் கொன்றை மாலை அணிஞ்சிருக்கிறான், அதில் சந்திரனை அணிஞ்சிருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய சடையின் வர்ணனை. அப்படிப்பட்ட சிவருமான் பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிழற்சேர நல்கவல்ல நம்பெருமான். பல்கவல்லனாக்க பல்குதல் அப்படின்னா நிறைய இருக்கிறது. எப்படி மல்குதல்லாம் நிறைய இருக்கிறதோ அது மாதிரி பல்குதல் அப்படின்னாலும் நிறைய இருக்கிறது. மிகுந்திருக்கின்ற தொண்டர்கள், நிறைய தொண்டர்கள் இல்லையா? சிவருமானுக்கு எத்தனை தொண்டர்கள்? எத்தனையோ தொண்டர்கள், எண்ண முடியாது. அப்படி மிகுந்திருக்கிற தொண்டர்கள் தம் பொற்பாத நிழற்சேர, தன்னுடைய பொன்னடிகள், பொற்பாதம்னா பொன்னடிகள், பொன் அப்படின்னாக்க தங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால அழகிய உயர்ந்த திருவடிகள், இது பொன் போன்ற திருவடிகள். அப்படி இறைவனுடைய பொன்னடியை நிழல் அப்படின்னாக்க ஸ்தானம்னு அர்த்தம். அப்படி திருவடி ஸ்தானத்தை, திருவடி இடத்தை அடையும்படியாக நல்கவல்ல, நல்குதல்னா கொடுக்கிறது, அருள் புரியுறது, கொடுக்கிறது. அப்படி அந்த தொண்டர்கள்லாம் தன்னுடைய திருவடியை சேரும்படியாக அருள் புரிகின்ற நம் பெருமான், நமது தலைவனாய சிவபெருமான் மேயது விரும்பி உரைகின்ற ஸ்தலம் நள்ளாறே, திருநள்ளாறு ஆகும். சொல்ல இதுல முதல் ரெண்டு அடியில் இறைவனுடைய வர்ணனை, சடையில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் மூணாவது அடியில் இறைவன் எப்படி அடியவர்களுக்கு அருள் புரிகின்றான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிறது திருநள்ளாறு அப்படின்னு முடிக்கிறார் அந்த பாட்டை. அடுத்த பாட்டு அஞ்சாம் பாட்டு, ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோர் ஆடரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பினில் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம்பெருமான் மேயது நள்ளாரே. இது இறைவனுடைய வர்ணனை முழுக்க, பாட்டு முழுக்க. ஏறு தாங்கி, ஏறு அப்படின்னாக்க விருஷபம், அது நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம். ஏறு தாங்கி, விருஷபத்தை தாங்கி அப்படின்னு அர்த்தம். அது விருஷபத்தை எங்கே சிவபெருமான் தாங்குகின்றான், விருஷபன்னா சிவபெருமானை தாங்கின்னு இருக்கு அப்படின்னு நமக்கு கேள்வி வந்ததுன்னா நமக்கு ஞாபகம் வரணும், சிவபெருமான்ட்டு இருக்கிற கொடியில் இருக்கிற சின்னம் விருஷப சின்னம். அதனால ஏறு தாங்கினா காலை இட எருது சின்னமாக விளங்குகின்ற கொடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஏறு தாங்கி அப்படி விருஷப கொடியை உடையவன், விருஷபத்வஜா அப்படின்னு சம்ஸ்கிருத ஸ்லோகத்துல எல்லாம் படிச்சிருப்பேன். அப்படி ஏறு தாங்கி, அப்புறம் ஊர்தி பேணி அப்படின்னா அந்த ஏறு ஊர்தி பேணி அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த விருஷபத்தை கொடியில சின்னமாக தாங்கி அந்த விருஷபத்தை வாகனமாகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டு, ஊர்தினா வாகனம், பேணுதல்னா விரும்பி ஏற்றுக்கிறது போட்டுறது, தந்தை தாய் பேண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பேணுதல்னா போட்டுறது, அன்போடு ஆதரிக்கிறது. அப்படி அந்த விருஷபத்தை வாகனமாகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டு, ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோர் ஆடரவம் சூடி, அது ஒரு ஃப்ரேஸ். அவன் தலையில் என்னெல்லாம் அணிஞ்சிருக்கான்னு சொல்கிறார். தலை மேலே சந்திரன் அணிஞ்சிருக்கிறான், கங்கை அணிஞ்சிருக்கிறான், பாம்பை அணிஞ்சிருக்கிறான். இது மூணு விஷயங்கள். சென்னி அப்படின்னா தலை, அப்படி தலை சென்னி மேல் அப்படின்னா தலைக்கு மேலே என்னெல்லாம் இருக்கு, ஏர்கோள் இளமதியம், மதியம் அப்படின்னா சந்திரன், இளமதியம்னா இளம் சந்திரன் இளம்பிறை, ஏர் அப்படின்னா அழகு, ஏர்கோள் இளமதியம்னா அழகிய இளம் பிறை சந்திரனை அணிஞ்சிருக்கிறான் அவன், அது ஒன்று. ஆறு அப்படின்னா கங்கை, கங்கை நதி, ஆறு தாங்கும் சென்னி, அதனால பிறைச்சந்திரனையும் கங்கையையும் தாங்குகின்ற தலையின் மீது ஓர் ஆடு அரவம் சூடி. அரவம் அப்படின்னா பாம்பு, ஆடு அரவம்னா அசைகின்ற பாம்பு. அந்த பாம்பு தலை எப்படி எப்படி ஆட்டிகிட்டே இருக்கும், அது ஒன்று. அதனால ஆடுகின்ற இயல்பியுடையது தலை ஆட்டிகிட்டே இருக்கும் அப்படி எப்படி, அப்படி அசைகின்ற பாம்பை தலை மேலே அணிஞ்சிருக்கிறான். சூடி அப்படின்னா சூடிக்கொண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனாக்க சூடியவன் அப்படின்னு முடிச்சு விடலாம். வேணாலும் ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். அப்படி சூடி நீர் தாங்கி நூல் கிடந்த மார்பினில் நிறை கொன்றை நாறு தாங்கு நம்பெருமான். அது தலை மேலே என்னெல்லாம் இருக்கு அணிஞ்சிருக்கிறான்னு மூணு இது சொல்லிட்டார். முதல்ல ரிஷப வாகனம், ரிஷப கொடி, ரிஷப வாகனம் அது சொன்னார். அப்புறமா சந்திரன், கங்கை, பாம்பு எல்லாம் தலைமையில் அணிஞ்சிருக்கிறான். அப்புறம் அவனுடைய மார்பை வர்ணிக்கிறாருங்க. நீர் தாங்கி நூல் கிடந்த மார்பினில், அவனோட மார்பில் என்ன இருக்கு, நீர் தாங்கி விபூதி பூசின்றிருக்கான், அது நீர் தாங்கிய மார்பு. அப்புறம் நூல் கிடந்த மார்பு, அவன் மார்பில் முப்பரி நூல் பூநூல் அணிஞ்சிருக்கிறான். அதனால விபூதி அணிந்த மார்பில் விபூதியும் பூநூலும் திகழும் மார்பில் வேற என்ன இருக்குங்கிறார். நிறை கொன்றை நாறு தாங்கு, நிறை கொன்றை, கொன்றைனாக்க கொன்றை மலர், நிறைனா வரிசை வரிசைன்னு அர்த்தம். நிறை கொன்றைனா வரிசையாக கோக்கப்பட்ட கொன்றை மாலை, இல்லையா, பூக்களை தொடுத்து மாலை கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி வரிசையாக தொடுக்கப்பட்ட கொன்றைகளால் ஆன மாலையை அவன் மார்பில் அணிஞ்சிருக்கிறான். அதனால் என்ன ஆறுது, நிறை கொன்றை நாறு தாங்கு. நாறு அப்படின்னாக்க இந்த இடத்துல வாசனைன்னு அர்த்தம். நாற்றம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம், நாறுதல் அப்படின்னா மனம் வீசுதல். இந்த இடத்துல நாறு அப்படிங்கிறது வெர்பா வராமல் நவுனா வந்திருக்கு. அப்படி அந்த கொன்றை மாலையின் வாசனையை தாங்குகின்றான் எங்க மார்பில், ஏன்னா மார்பில் விபூதி பூசிட்டுருக்கான், பூணூல் அணிஞ்சிருக்கிறான், மார்பில் கொன்றை மாலையும் அணிஞ்சிருக்கிறான். அதனால அந்த கொன்றை மாலையின் வாசனை அவன் மார்பில் தாங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார். நிறை கொன்றை நாறு தாங்கு, மார்பினில் நிறை கொன்றை நாறு தாங்கு நம்பெருமான். மார்பில் கொன்றை மலரின் வாசனை அணிந்து தாங்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நம்பெருமான் இருக்குமிடம் திருநள்ளாறு. நம்பெருமான் மேயது நள்ளாறே. அதனால இந்த பாட்டில் அவர் இறைவனுடைய வர்ணனையெல்லாம் சொல்லி, இறைவனுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட சிவபெருமான் உரைகின்ற ஸ்தலம் திருநள்ளாறு அப்படின்னு சொல்றார். இதான் அந்த அஞ்சாம் பாடலுக்கு நேரடியான பொருள். ஆறாம் பாட்டுக்கு போவோம். திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்று அடியே இறைஞ்ச, தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்கெல்லாம் நங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நள்ளாரே. இதில் இறைவனுடைய அடையாளங்களை சொல்கிற வழக்கம் போல, அப்புறம் தேவர்கள் எப்படி இறைவனை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார், அப்புறம் அடியவர்கள்லாம் எப்படி வழிபடுகிறார்கள்னு சொல்கிறார், அப்புறம் தங்களுக்கு இறைவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். உச்சி அப்படின்னாக்க மேலே தலை அப்படின்லாம் அர்த்தம். திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன், திங்கள் அப்படின்னாக்க சந்திரன் அது நமக்கு தெரியும், உச்சி மேல் விளங்கும் தேவன் அவன் தன் தலை மீது சந்திரனை அணிந்திருக்கிறான் சந்திரசேகரன். அதுதான் அந்த முதல் ஃப்ரேஸ், திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன், அவன் மகாதேவன் தேவாதி தேவன் அவன், அவன் தலையில் சந்திரனை அணிந்திருக்கிறான். விளங்குதல் அப்படின்னாக்க இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், ஒளி வீசுறதுன்னு ஒரு அர்த்தம். முதல் அர்த்தம் ஒளி வீசுறதுங்கிறது தான் இல்லையா. அதனால் அவன் தன் தலையின் மீது பிறைச்சந்திரனை ஒளி வீசும்படியாக அணிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட தேவன் அவன் சந்திரசேகரன். அவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம்மறைவன் என்று அடியே இறைஞ்ச அப்படின்னா அவனை தேவர்கள், இமையோர்கள்னா தேவர்கள், அந்த தேவர்கள்லாம் அவனை எப்படி வழிபடுகிறார்கள், எப்படி ஸ்துதி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறார். எங்கள் உச்சி எம்மறைவன் என்று அடியே இறைஞ்ச, அந்த தேவர்கள்லாம் இறைவனுடைய திருவடியில் வணங்குகிறார்கள். எப்படி அந்த திருவடியை வணங்குகிறார்கள், எங்கள் உச்சி எம்மறைவன் அப்படிங்கிறார். ஓ சிவருமானே நீ தான் எங்கள் உச்சி மேலே இருக்க, எங்களுக்கு தலைவன் நீ தான் அப்படின்னு வழிபடுகிறார்கள். இறைவன் அப்படின்னாக்க கடவுள்னு நம்ம இப்போ பொதுவாக சொல்கிறோம், எங்கும் இருப்பவன் இறைவன் அப்படிங்கிற ஒரு இறை அப்படிங்கிறதுலேருந்து வர்றது அப்படின்னு இன்னொரு வழக்கம். ஆனால் இறைவன் அப்படின்னா அரசன் தலைவன் அப்படின்னு அர்த்தம். இலங்கைக்கு இறை அப்படின்னு சில தேவார பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா இறை அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம், தலைவன் அர்த்தம். எம் இறைவன் அப்படின்னா எங்கள் தலைவன், எங்கள் உச்சி மேல் இருக்கிற எம் தலைவனே அப்படின்னு. உச்சி மேல் இருக்கிறதுனா ரொம்ப நம்மளால் மிகவும் மதிக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. தலை மேலே வச்சுன்னு கூத்தாடுறான் அப்படின்னு சொல்லுவா பொதுவாக பேச்சில். அப்படின்னா என்ன அர்த்தம், தலை மேலே வச்சு தாங்குறான்னு என்ன அர்த்தம், ரொம்ப மதிப்பு கொடுக்குறான், ரொம்ப உயர்ந்த இடத்துல கருதுகிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால் எங்கள் உச்சி எங்கள் தலைமையில் இருக்கிற எம் இறைவனே அப்படின்னு போற்றுகிறார்கள் தேவர்கள்லாம். அடியார்கள் எப்படி பண்ணுற, தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்கெல்லாம், தங்கள் உச்சினா தங்களுடைய தலையால் வணங்குகின்ற தன் அடியார்கட்கு எல்லாம் அப்படின்னு இருக்கு. அடுத்த வரியில் நங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நல்லாரேங்கிறார். அதனால் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும், ஏன்னா இல்லாட்ட பொருள் நிறைவு பெறாது. தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்கெல்லாம் அருள்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம இன்ஃபர் பண்ணிண்டாக்க பாட்டு எளிமையாக புரியும். அப்படி தேவர்கள்லாம் அவனை எங் மறைவா அப்படின்னு வணங்குகிறார்கள். அப்புறம் தங்கள் உச்சியால் வணங்கும் தன்னடியார்களுக்கெல்லாம் அருள்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுனாக்க, தங்கள் தலையால் வணங்கும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றவன் அப்படின்னா, உச்சியால் வணங்குதல்னா என்ன அர்த்தம்? தலையால் வணங்குதல், நம்ம திருவங்கமாலை பலருக்கும் தெரியும், அல்ல திருநாவுக்கரசு ஆரம்பிக்கிறது என்ன, தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கு அணிந்து, தலையாலே பலி தரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? வணங்குதல் அப்படின்னா வளைதல்னு அர்த்தம். அதான் முக்கியமாக அடிப்படை வார்த்தை வளைதல், வணங்குதல்னா வளைதல். நம்ம தலையால் வணங்குதல்னா அப்படி தலையை கவிழ்த்து தலையை சாய்த்து வணங்குதல். அப்படி தங்கள் உச்சியால் வணங்கும், அப்படி தங்கள் தலையால் வணங்குகின்ற தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றவன் சிவபெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? நமக்கு அவன் நம்ம எப்படிப்பட்டவன்? அவன் நங்கள் உச்சி நம் பெருமானவன். நம்மளுடைய தலைமையில நம்ம வச்சு கொண்டா இருக்கின்ற நம் பெருமானவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் உரைகின்ற ஸ்தலம் திருநள்ளாறு. அதனால இந்த இடத்துல இந்த சம்பந்தரோட பாட்டில் பார்க்கலாம், இந்த முதல் ஃப்ரே ஒவ்வொரு அடியிலே அந்த முதல் எதுகையாக வர்ற அந்த முதல் சீரில் ரொம்ப அருமையாக பாடுறப்பார். போன பாட்டில் பார்த்தோம், இந்த இந்த முன்னாடி ரெண்டு மூணு பாட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், புல்கவல்ல மல்கவல்ல பல்கவல்ல நல்கவல்ல அப்படின்னு நாலாம் பாட்டில் இருந்தது. அது மாதிரி ஏறு தாங்கி ஆறு தாங்கும் நீர் தாங்கி நாறு தாங்கு அப்படின்னு அஞ்சாம் பாட்டில் இருந்தது. அது மாதிரி இந்த பாட்டில் திங்களுச்சி எங்களுச்சி தங்களுச்சி நங்களுச்சின்னு சம்பந்தருடைய பாடல்கள் இது மாதிரி ஒரு தமிழன் அழகாக பார்க்கலாம். நம்ம ஏழாவது பாட்டு பார்ப்போம். வெஞ்சுடத்தி அங்க ஏந்தி விண்கொள் முழவு அதிர அஞ்சிடத்தோர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்திரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த பாடல்கள்லாம் வாய்விட்டு படிங்கோ, அப்பதான் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் சொல்ல வரும், உச்சரிப்பு வரும், அது ஞாபகத்துக்கும் வரும். அதனால இந்த பாட்டிலையும் அவர் என்ன சொல்றார், இறைவனுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்றார், இறைவனுடைய வீர செயல்கள் எல்லாம் சொல்றார். அந்த பெருமாள் இருக்கிறது திருநள்ளாறு அப்படின்னு சொல்றார். வெஞ்சுடத்தி அங்க ஏந்தி, அது ஒரு ஃப்ரேஸ். விண்கொள் முழவு அதிர அஞ்சிடத்தோர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய், அது இன்னொரு ஃப்ரேஸ். செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி, அது ஒரு ஃப்ரேஸ். திகழ்திர கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம்பெருமா, அது இன்னொரு ஃப்ரேஸ். அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கிறது மேயது நல்லாரே. அதான் முடிவு. இந்த பதிகிறில் பார்த்தாலும் ஞாபகம் வரும் உங்களுக்கு, பாடல்கள் தோறும் அந்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படின்னு தான் எல்லா பாட்டுமே முடியும். சம்பந்தர் பதிகத்தில் அது மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கலாம். நீங்கள் பெரும்பாலான பதியங்களில் கடைசி அடியில் ரெண்டு மூணு சீர்கள் அப்படி ஒரே மாதிரி அமையும். அதான் அந்த பதிகத்துடைய வடிவில் இருக்கும். வெஞ்சுடர்த்தி அங்க ஏந்தி, சிவபெருமான் கையில் தீயை ஏந்தி இருக்கின்றான், அது ஒரு அடையாளம். நீங்கள் பார்த்துருப்பீள் நடராஜர் குளத்தில் நடராஜர் உருவத்தை பார்த்தா தெரியும், ஒரு கையில் நெருப்பை ஏந்திருப்பான், இன்னொரு கையில் உடுக்கை இருக்கும். அதனால் கையில் தீயை ஏந்தி கொண்டு இறைவன் ஆடுகின்றான். அதுதான் அங்கை அப்படின்னா உள்ளங்கைன்னு அர்த்தம். கைனா பொதுவாக கை, அங்கை அப்படின்னாக்க உள்ளங்கை. இப்போ நம்ம உள்ளங்கைன்னு சொல்கிறோம், அது அந்த காலத்தில் அங்கை அப்படிம்ப. அந்த உள்ளங்கையில் தீ ஏந்தி இருக்கிறான், தீ அங்கை ஏந்தி, தீயை உள்ளங்கையில் ஏந்தி கொண்டு ஆடுகின்றானவன். அது எப்படிப்பட்ட நெருப்பு? வெஞ்சுடர் தீ. சுடர்னாக்க ஒளி வீசுறது, ஒளியை உடையதுன்னு அர்த்தம். வெம்மைனாக்க சூடு, வெப்பம். அதனால வெஞ்சுடர் தீ அப்படின்னாக்க வெப்பமும் ஒளியும் உடைய நெருப்பு அது, வெஞ்சுடர் தீ. அப்படிப்பட்ட நெருப்பை அங்கே ஏந்தி கையில் ஏந்தி கொண்டு இருக்கின்றான். அப்புறம் வேற என்ன பண்றான்? விண்கொள் முழவு அதிர அஞ்சிடத்தோர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய், அது முடியுது. இறைவன் அங்க சுடுகாட்டில் கூத்தாடுறான். இறைவன் சுடுகாட்டில் கூத்தாடுறப்போ இந்த பூமியே அதிரும். அங்கே பேய் கணங்கள்லாம் சூழ்ந்திருக்கும், பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் சுடுகாட்டு கொல்லி கையில் விளக்கு மாதிரி பிடிச்சிட்டு இருப்ப, பலவிதமான பறைகள் முழவுகள் இது மாதிரி பலவிதமான வாத்தியங்கள்லாம் வாசிப்பார்கள் அந்த பூதகணங்கள். முழவு அப்படின்னா அது ஒரு மத்தளம், முழவு பறை அப்படின்லாம் சொல்கிறோமே, இது மாதிரி தோற்கருவிகள் இதெல்லாம். பலவிதமான தோல் வாத்தியங்கள், அதெல்லாம் அந்த பூதகணங்கள் வாசிப்பா பாடுவா, அதெல்லாம் இங்க சொல்றார். வெண்கொள் முழவு அதிர, இந்த முழவு அதிர்றதுனாக்க அந்த முழவுகள்லாம் கொட்டுறப்போ டம் டும் டும் டம்னு அப்படியே ஒரு வைப்ரேஷன் வரும், அதிரும். அந்த முழவுகள் அதிர்கின்றன, அந்த அதிர்வுகள் வர்ற ஒலியானது எவ்வளவு தூரத்துக்கு போறது அப்படிங்கிற என்ன, ஒரு ஒலி வந்து நம்ம எவ்வளவு பெருசா பண்ண ஒலி எழுப்புறோமோ அதுக்கு தகுந்தபடி அது 100 அடிக்கு கேட்கும், 1000 அடிக்கு கேட்கும் இல்லையா. இப்ப இந்த முழவுகள் அதிர்கின்றன, அந்த முழவு அதிர்றது வானளாவ கேட்கறதான், அந்த அதிர்வு வந்து வானளாவுகின்றது அப்படிங்கிறார். விண்கொள் முழவு அதிர, இந்த முழவுகள்லாம் அதிர்கின்ற அந்த ஒலியானது அதிர்வானது வானத்தை 8 மளவுக்கு பெருசா இருக்கு. அவ்வளவு பூதகணங்கள் அப்படி வாசிக்கிற வாத்தியங்கள்லாம் அப்படி அவை பூதகணங்கள் வாத்தியங்கள் முழவுகள்லாம் வாசிக்க 5 இடத்து, 5 இடம் அப்படின்னாக்க பயப்படுகின்ற இடம், அஞ்சுகின்ற இடம். இது சுடுகாட்டுக்கு சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னாக்க நமக்கு எதுக்கு பயம், நமக்கு நமக்கு உள்ளதுக்குள்ளே பெரிய பயம் யம பயம் மரண பயம். எந்த இடத்துக்கு மக்களுக்கு போறதுக்கு பிடிக்காது, ஐயோ நம்ம சுடுகாட்டுக்கு போயிடக்கூடாது இல்லையா. சுடுகாட்டுக்கு போறதுனா அடுத்த சாவு, சாவுக்கு பயப்படுவா, சத்தவன் போற இடம் சுடுகாடு. அதனால 5 இடம் அப்படின்னு அந்த சுடுகாட்டை சொல்றாருங்க. அப்படி அப்படி எடுத்துக்கலாம், நம்ம போறதுக்கு அணிஞ்சிடும், ஏன்னா நம்ம செத்தாதான் அங்கே நம்ம உடம்பு போகும், அதனால நமக்கு போறதுக்கு பயமா இருக்கு, 5 என்ற இடம் அப்படின்னு வர்றோம். இல்லைனாலும் இந்த சுடுகாடுங்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும், வெளியில ஊருக்குள்ள இருக்காது, பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் கிராமத்துலேருந்து 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் காட்டு பகுதியில் இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது அந்த சுடுகாட்டு பக்கம் மக்களுக்கு போகிறதுனால கொஞ்சம் அச்சமாக இருக்கும், ஏன்னா அங்கே எலும்பு எலும்பெல்லாம் கிடக்கும், இப்போ அது மாதிரி ஒரு ஒரு பயம் இருக்கும், பேய்கள்லாம் உழவுமோன்னு ஒரு பயம் இருக்கும். கட்டாயமாக ராத்திரி ஒன்றும் போக மாட்டான். இப்போ இங்கிலீஷ் சினிமா பார்த்தா கூட தெரியும், இந்த திகில் படம் பிசாசு படம்னாக்க அந்த ராத்திரி அப்படி சுடுகாட்டுக்கு போவா, அந்த சுடுகாட்டுலேருந்து அப்படி பூதம்லாம் வர்ற மாதிரி ஒரு திகில் வாத்திய இசையெல்லாம் போட்டு எதுக்கு சொல்ல வர, இந்த அந்த சுடுகாடுனா மனசுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன சஞ்சலம் இருக்கும், இவ்வளோதான் வீரனாக இருந்தாலும் அது ராத்திரி நேரத்தில் தனியாக சுடுகாட்டு பக்கம் போனோம்னா ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி ஏன்னா அங்கே நரிகள் மற்ற பிராணிகளும் இருக்கும், அது வேறு விஷயம். இப்படிப்பட்ட இடம் அது, அதனால தான் அதுக்கு 5 இடம் அப்படின்னு அவர் இங்கே பாட்டில் சொல்கிறார். 5 என்ற இடமாகிய சுடுகாட்டில் ஓர் பாடல் ஆடல் பாடல் பேணுவது அப்படின்னாக்க அந்த இடத்துல அவர் ஆடி பாடி மகிழ்கின்றார். சிவருமன் சிவருமன் எங்கே ஆடுகின்றான், சுடுகாட்டில் கூத்தாடுறான் இல்லையா. அங்க அவர் விரும்பின ஆடுறான், பூதகணங்கள்லாம் இசை வாசிக்கின்றன பாடுகின்றன, அவனும் பாடுவான் ஆடுவான். அதனால அப்படி ஆடல் பாடல்லாம் சுடுகாட்டில் நடக்கிறது. அப்படி இந்த ஆடல் பாடல்லாம் சுடுகாட்டில் செய்யறதுக்கு விரும்புகின்ற சிவருமானவன் அன்றியும் போய் அப்படின்னா அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் பண்றான். இது கையில் நெருப்பு எரிஞ்சுட்டு வானளாவ முழவுகள் அதிரும்படியாக சுடுகாட்டில் ஆடலும் பாடலும் பண்ணிட்டு இருக்கான் சிவருமான். அது மட்டுமல்லாமல் அப்படின்னு அர்த்தம், அன்றியும் போய்னா அது மட்டுமல்லாமல், பேணுவது அன்றியும் போய்னா அது பேணுகின்றது அது மட்டுமல்லாமல் வேற என்ன பண்றான், செஞ்சடைக்கு ஓர் திங்கள் சூடி. செஞ்சடைனாக்க சிவந்த சடை, இறைவனுடைய சடை கருப்பா போடக்கூடாது. நம்ம படங்கள் எல்லாம் நம்ம தலைமையர் மாதிரி கண்ணங்கரேல்னு போடுற, அது தப்பு. சிவருமானுடைய சடையானது செஞ்சடை, அது செம்மை நிறம் இருக்கணும். அப்படி செஞ்சடையில ஒரு திங்கள் சூடி, ஒரு அழகான சந்திரனை அணிந்து கொண்டு அப்புறம் வேற என்ன பண்றான், திகழ்தரு கண்டத்துள்ளே, அப்படி ஒளி வீசுகின்ற கண்டத்துல நஞ்சு அடைத்த விஷத்தை அடைத்து வச்சிருக்கிறான் சிவருமான். அவனுடைய நீலகண்டத்துக்குள்ள விஷம் இருக்கு, அந்த விஷத்தை கண்டத்தில் அடைத்து தேவர்களையும் உயிர்களையும் காத்தான். அப்படிப்பட்ட கருணை கடலவன், அப்படி ஒளி வீசுகின்ற கண்டத்துக்கு கண்டத்துல கழுத்துக்குள்ள தொண்டைக்குள்ள நஞ்சை அடைத்த நம் பெருமான், நம்ம பெருமான நம் பெருமானைய சிவருமான் சுடுகாட்டில் ஆடுகின்றான். அது மட்டுமல்லாமல் தலையில் திங்களையும் அணிந்திருக்கிறான், நீலகண்டனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட அருளாளனவன், ஏன்னாக்கா இந்த செஞ்சடையில் திங்கள் சூடுறது, கண்டத்தில் விஷம் வச்சு அடைத்திருக்கிறது எல்லாம் அவனுடைய அருளை காட்டுகின்ற செயல்கள், அடையாளங்கள். அந்த கதையெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதனால அவனுடைய அவன் அருள் வடிவமாக இருக்கிறான், அருள் புரிபவன் சிவருமான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட அருள் புரிகின்ற சிவருமான் அவன் நமக்கு பெருமானவன். அந்த பெருமான் உரைகின்ற ஸ்தலமானது திருநள்ளாறு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். திருச்சிற்றம்பலம்.